பின்வரும் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு அசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1973 வருடம் நவம்பர் 11 தேதி இந்தியாவின் டெல்லி நகரில் பதிவு செய்யப்பட்டது.
சபை புங்சாங் பரோ தர்ம ஜதோ பக்தி ரதோ கஜி அஹைதுக்கியா பிரதிஹதா ஜயாத்மா சம்பிரசீதது. ஜயா ஆத்மா சுப்ரசீததி. எவ்ரிவான் இஸ் சீக்கிங் ஆஃப்டர் ஹாப்பினஸ்.
எல்லாருமே மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்காங்க.
ஆத்மந்தி துக்க நிர்வித்தி. தி ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் டு மினிமைஸ் மிசரபிள் கண்டிஷன் ஆஃப் லைஃப் and increase enjoyment.
ஆத்யந்திக துக்க நிவர்த்தி. துக்ககரமான வாழ்க்கையை குறைத்து கொண்டு இன்பத்தை அதிகரிக்கும் வாழ்க்கை போராட்டம் இது.
We, the living entities, we are part and parcel of God.
உயிர் வாழிகளான நாம் கடவுளின் அம்சம்.
மமை வாங்ஸ் ஜீவபூதா. ஜீவபூதா ஜீவாஸ். All jivas, living entities, they are part and parcel of Krishna or God. When we speak of Krishna, means God.
அமை வாம்ச ஜீவபூத. எல்லா ஜீவன்களும் எல்லா உயிர்வாளிகளுமே கிருஷ்ணர் அல்லது கடவுளின் அம்சம். நாம கிருஷ்ணன்னு சொல்லும்போது அது கடவுளை குறிக்கிறது.
God has got many thousands of names. But this one name is chief. Krishna means the all attract.
கடவுளுக்கு பல்லாயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு நாமம் முதன்மையானது. கிருஷ்ணா என்றால் அனைத்தையும் கவரக்கூடியவர்.
Krishna attracts everyone. Or one who attracts everyone, he is God.
கிருஷ்ணர் அனைவரையுமே கவர்கிறார் அல்லது அனைவரையும் கவரக்கூடியவர் கடவுள்.
God cannot be attractive for some man or some living entities, not for others.
சில நபர்களுக்கோ அல்லது சில உயிர்வாளிகளுக்கோ மட்டும் கடவுள் கவர்ச்சிகரமானவராக இருந்து மற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்க முடியாது.
By his opulence, by his richness, by his power, by his beauty, by his knowledge, by his renunciation, by his reputation, God is all attract.
கடவுள் அவரது ஐஸ்வர்யங்களினால், அவரது செல்வத்தினால், அவரது பலத்தினால், அவரது அழகால், அவரது அறிவால், அவரது துறவால், அவரது புகழால் கடவுள் எல்லா கவர்ச்சிகளையும் கொண்டு இருக்கிறார்.
So all these opulences you'll find in Krishna.
இந்த எல்லா ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் கிருஷ்ணரில் காணலாம்.
ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீர்யஸ்ய ஜஸஸ்ய ஸ்ரீய ஜ்ஞான வைராக்யஸ்யைவ சர இதி பவங்கள. பவ பவ மீன்ஸ் ஆப்புலன்ஸ். ஜஸ்ட் லைக் வி சம்டைம்ஸ் ஸ்பீக் பாகவான், தட் கம்ஸ் ஃப்ரம் திஸ் வார்ட் பவ.
பக பக என்றால் ஐஸ்வர்யங்கள். சில சமயத்தில் நாம பாக்யவான் பேசுறோம். அந்த வார்த்தை பக என்ற இதிலிருந்து வரக்கூடியது தான்.
சிமிலர்லி பகவான். பகவான் மீன்ஸ் தி ஓனர் ஆஃப் ஆல் ஆபுலன்சஸ். தட் இஸ் கால்ட் பகவான்.
அதே மாதிரி பகவான். பகவான்னா எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் உரிமையாளர். அவர் தான் பகவான்.
There are now, nowadays, so many Bhagavans. But they are not owner of all opulences. Maybe partly.
இன்றைய காலகட்டத்தில் நிறைய பகவான்கள் இருக்காங்க. ஆனா எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அவர்கள் உரிமையாளர்கள் அல்ல. சில விற்றருக்கு இருக்கலாம்.
பட் காட் மீன்ஸ், பகவான் மீன்ஸ் சமக்ரஸ். சமக்ரம் மீன்ஸ் கம்ப்ளீட்.
ஆனால் கடவுள் பகவான் அப்படின்னாவே சமக்ரஸ்யா, சமக்ர அப்படின்னா முழுமையான.
ஒன் ரிச் மேன் கேன் கிளைம் தட் ஐ ஆம் ஓனர் ஆஃப் சோ மெனி க்ரோஸ். Another can claim, no, I have got one or two more crores, more than you. Others may say, so on, so on, so on, go on. But nobody can claim that I am the owner of all of this.
For a selvandar, na itana kodi ke urimeyalaran solalam. Inno ruthar, illenge, ungala vida one or two kodi adhikama na vechirken solalam. இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்லலாம், இன்னொருத்தர் இன்னும் அதிகமாக சொல்லலாம். ஆனால் யாருமே எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் நானே உரிமையாளர்ன்றது சொல்ல முடியாது.
பட் இன் தி பகவத்கீதா யூ வில் ஃபைண்ட் கிருஷ்ணா க்ளைம் போக்தாரம் ஜகதவசாம் சர்வலோகம் மகேஸ்வரம். சர்வலோகம் மகேஸ்வரம் தி சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர் ஆஃப் ஆல் தி லோகஸ். That is admitted by the Shastra.
ஆனா பகவத் கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்றதை நீங்க பார்க்கலாம். போக்தாராம் ஏக்க தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னா எல்லா லோகங்களுக்கும் பரம உரிமையாளர் அவரே. அது சாஸ்திரங்களும் ஒத்துக்கொள்ளுகிறது.
இந்த பிரம்ம சங்கீதா இட் இஸ் சேட் ஈஸ்வரா பரம கிருஷ்ண. Ishara means controller or the powerful man who controls.
Brahma Samhitayla Ishvara Parama Krishna nu sollapattirukku. Ishvara appadina kattupadutha koodiyavar alladhu kattupaduthum sakthi vaindavar.
Take for example the president or the king. There are many Isharas or controllers.
உதாரணத்துக்கு ஜனாதிபதி அல்லது மன்னர், இது மாதிரி நிறைய ஈஸ்வரர்கள் இருக்காங்க அல்லது கட்டுப்பாட்டாளர்கள்.
You are also Ishara, I am also Ishara. Because you also control at least your family members or some animals.
நீங்களும் கூட ஈஸ்வரா, நானும் கூட ஈஸ்வரா. ஏன்னா குறைஞ்சபட்சம் உங்க குடும்பத்தையாவது நீங்க கட்டுப்படுத்துறீங்க அல்லது சில மிருகங்களையாவது.
So this controlling capacity is there in everyone because we are part and parcel of Krishna, but we are not supreme control.
அதனால நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த கட்டுப்படுத்தும் தன்மை இருக்கு. ஏன்னா நம்மளும் கிருஷ்ணருடைய அம்சமே. ஆனால் நம்ம பரம கட்டுப்பாட்டாளர் அல்ல.
We are controller of some entities, but we are controlled also by something superior.
சில உயிர்வாளிகளை நம்ம கட்டுப்படுத்துறவங்களா இருக்கலாம். ஆனாலும் நாமும் சில உயர் அதிகாரிகளால கட்டுப்படுத்தப்படுறோம்.
Therefore, we are not absolute controller. We are relative control.
அதனாலதான் நம்ம பூரண கட்டுப்பாட்டாளர் அல்ல, நம்ம சார்ந்த நிலையில் இருக்கும் கட்டுப்பாட்டாளர்.
But about Krishna, it is said, Ishara Parama Krishna. Parama means supreme. He controls everyone and everything, but he is not controlled by anyone. That is Ishara Parama.
ஆனா கிருஷ்ணரை பற்றி ஈஸ்வர பரம கிருஷ்ணா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரம அப்படின்னா உச்சமான. அவர் எல்லாரையும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறார். ஆனால் அவர் யாராலும் கட்டுப்படுத்தப்படுபவர் அல்ல. அதுதான் ஈஸ்வர பரமா.
We are Ishara. We control to in our jurisdiction.
நம்ம ஈஸ்வரா, நம்ம நம்முடைய எல்லைக்குள்ள கட்டுப்படுத்துறோம்.
But we are also controlled by somebody. Just try to understand.
ஆனா நம்மையும் வேற யாராவது கட்டுப்படுத்துறாங்க. அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க.
பட் இன் கிருஷ்ணாஸ் லைஃப் யூ ஃபைண்ட் தட் ஹீ கண்ட்ரோல்ஸ் எவ்ரிவன் பட் ஹீ இஸ் நாட் கண்ட்ரோல்ட் பை எனிவன். Therefore he is called Ishara Parama Krishna.
ஆனால் கிருஷ்ணருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், அவர் எல்லாரையும் கட்டுப்படுத்துறார், ஆனா அவர் யாராலும் கட்டுப்படுத்தப்படுவதல்ல. அதனாலதான் அவர் ஈஸ்வர பரம கிருஷ்ணன்னு அழைக்கப்படுறார்.
சச்சிதானந்த விக்ரஹா, he has got his form, God has got his form.
சச்சிதானந்த விக்ரஹா, அவருக்கு அவரது ரூபம் இருக்கு, கடவுளுக்கு அவரது ரூபம் இருக்கு.
மாயாவாதி philosophers, they think the absolute truth is impersonal. சுன்னவாத்
மாயாவாதிகள் நினைக்கிறாங்க பூரண உண்மை அரூபமானது. சூன்யவாதிகள்,
no, absolute cannot be zero or impersonal. Because controller must have brain. Without brain, how he can control?
அப்படி அல்ல, பூரணம் என்பது ஜீரோவாக அருவமாக இருக்க முடியாது. ஏன்னா கட்டுப்படுத்துறவர் அப்படின்னா அவருக்கு மூளை இருக்கணும். மூளை இல்லாமல் எப்படி நீங்க எதையும் கட்டுப்படுத்த முடியும்?
And as soon as you have got brain, you have got other limbs of the body to carry out the order of the brain.
அப்ப மூளை இருக்கு அப்படின்னா அப்போ தானாகவே அந்த மூளையோட கட்டளையை செயல்படுத்துறதுக்கான மற்ற புலன்களும் இந்த உடல்ல இருக்கணும்.
So as soon as you have got senses, as soon as you have got sense organs, as soon as you have got brain, as soon as you have got activities, you are a person.
அப்படின்னா நமக்கு புலன்கள் இருக்கு, இந்த புலன் உறுப்புகள் இருக்கு, நமக்கு மூளை இருக்கு, நமக்கு செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னா அப்ப தானாகவே நம்ம ஒரு நபர் ஆயிடுறோம்.
This is the conclusion of the Shastra. Therefore, the absolute controller cannot be impersonal.
இதுதான் சாஸ்திரங்களின் முடிவு. அதனாலதான் பூரண கட்டுப்பாட்டாளர் அருபமாக இருக்க முடியாது.
By our practical life we see government. Government is an impersonal word. But at the end of the government, there is a governor or president, a person.
நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம், அரசாங்கம் அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு அருவமான வார்த்தை. இப்போ இந்த அரசாங்கத்தோட உச்ச நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநரோ அல்லது ஜனாதிபதியோ இருக்காங்க, அவங்க ஒரு நபர்.
A person is required. Will apply his brain.
மூளையை உபயோகிக்க கூடிய ஒரு நபர் தேவைப்படுறாங்க.
Now how is that? That without brain, the whole cosmic manifestation will be controlled. That is not very reasonable.
இந்த மொத்த ஜட பிரபஞ்சமும் எப்படி மூளை இல்லாம கட்டுப்படுத்தப்படுது? அது ரொம்ப நியாயமா தெரியலையே.
And that is not according to Shastra. According to Shastra, the absolute truth is explained in the Bhagavad Gita as Tattva. Tattva means truth.
அது சாஸ்திரத்தின்படி அல்ல. சாஸ்திரத்தின்படி பூரண உண்மை அப்படின்னா பகவத்கீதையில தத்துவம்னு விளக்கப்பட்டிருக்கு. தத்துவ அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம்.
So, Srimad Bhagavatam says, the Tattvavid, one who knows the Tattva, truth.
அதனால ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா தத்துவவித், அந்த தத்துவத்தை அறிந்தவருக்கு, உண்மையை அறிந்தவர்.
வதந்தி தத் தத்துவவிதஸ் தத்துவம் ஜத் ஜானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்த. Those who are actually knower of the absolute truth, they know that the absolute truth is manifested in three features: impersonal Brahma and localized Paramatma, Antarjami or the Super Soul.
உண்மையிலேயே பூரண உண்மையை அறிந்தவர்களுக்கு அந்த பூரண உண்மையானது மூன்று தன்மைகளில் தோற்றம் அளிக்கிறது என்பது தெரியும். அருவ பிரம்மன் மற்றும் எங்கும் வியாபித்திருக்கும் அந்தர்யாமி அல்லது பரமாத்மா.
As Krishna says in the Bhagavad Gita, that in each body there is a soul. Khetragna.
Bhagavad Gita-la Krishna solrar, ஒவ்வொரு உடல்லையும் ஆத்மா இருக்கு. Khetragna.
Idam shariram khetram iti avidiyate. The body, I am not this body, but I know it is my body.
இதம் சரீரம் க்ஷேத்ரம் இது அபிதீயத்தை. நான் இந்த உடல் அல்ல, ஆனால் இது என்னுடைய உடல் என்பது எனக்கு தெரியும்.
Therefore, I am Khetragna and the body is Khetra. And Krishna say that Khetrangan chapi madavidhi sarva khetrishu bharat.
அதனால தான் நான் க்ஷேத்ரஜ்ஞ, இந்த உடல் க்ஷேத்ரா. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, க்ஷேத்ரஜ்ஞ ஜாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத.
தட் சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, இன் எவ்ரி பாடி, தட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் ஆர் கிருஷ்ணா இஸ் கால் பரமாத்மா ஆர் சூப்பர் சோல்.
அந்த சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, எல்லா உடல்லையும் இருக்கக்கூடிய கடவுள் அல்லது கிருஷ்ணருடைய தோற்றம் தான் பரமாத்மா.
சோ தி சூப்பர் சோல் அண்ட் சோல் போத் ஆஃப் தேம் ஆர் சிட்டிங் ஆன் திஸ் பாடி. இட் இஸ் கம்பேர் வித் எ ட்ரீ. ஜஸ்ட் லைக் ஆன் தி ட்ரீ டூ பார்ட் சிட்டிங் ஃப்ரெண்ட்லி பார்ட்.
அதனால பரமாத்மா ஆத்மா ரெண்டு பேருமே இந்த உடலில் அமர்ந்திருக்காங்க. இது ஒரு மரத்தோட ஒப்பிடப்படுது. ஒரு மரத்தில் ரெண்டு பறவைகள் நட்போடு அமர்ந்திருக்கு.
One is eating the fruit and another is simply witnessing. Upadrashta anumanta.
ஒரு பறவை பழங்களை சுவைக்குது, மற்றொரு பறவை அதுக்கு சாட்சியா இருந்துட்டு இருக்கு. உபதிரஷ்ட அனுமந்தா.
This is the science. Human life is meant for understanding this science.
இதுதான் விஞ்ஞானம். இந்த மனித வாழ்க்கை இந்த விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கானது.
This is the ultimate science. அதாவது பிரம்ம ஜிஜ்ஞாசா. Human life is not meant for wasting like cats and dogs. Simply eating, sleeping, mating.
இதுதான் இறுதியான விஞ்ஞானம். அதாவது பிரம்ம ஜிஜ்ஞாசா. இந்த மனித வாழ்க்கை நாய்களை பூனைகளை போல வீணடிக்கிறதுக்காக இல்லை. வெறுமனே சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது,
that is not human life.
அது மனித வாழ்க்கையே அல்ல.
At the present moment, they are simply engaged in these four principles of bodily demands of life. How to eat, how to sleep, how to have sense gratification and how to defend.
தற்காலத்தில் மக்கள் வெறுமனே எப்படி சாப்பிட்றது, எப்படி தூங்குறது, எப்படி புலனின்பத்தில் ஈடுபடுறது, எப்படி தற்காத்து கொள்வதுன்ற இந்த உடலோட அத்தியாவசிய தேவைகளுக்கான விஷயங்களில் மட்டுமே ஈடுபட்டு இருக்காங்க.
Unfortunately, we have become less than the animals. Because the animals, they have no problem.
துரதிருஷ்டவசமாக நம்ம மிருகங்களை விட கீழ்நிலைக்கு போயிட்டோம். ஏன்னா மிருகங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
Even the birds, out of all living entities, 8,400,000 of forms. The human forms are only 400,000. The majority of the living entities, they are in different forms.
பறவைகள்லாம் கூட எல்லா உயிர் வாழிகள்லையுமே 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. இந்த மனித வாழ்க்கை அப்படின்றது 4 லட்சம் வகை தான். பெரும்பான்மையான உயிரினங்கள் வெவ்வேறு ரூபங்களில் தான் இருக்கு.
ஜலஜானம் லக்காணி ஸ்தாவரா லக்கவிம்சதி கிருமயோ ருத்ர சங்கதா பக்ஷினா தச லக்ககம் தேர் அக்வாட்டிக்ஸ் தேர் இன்செக்ட்ஸ் தேர் பார்ட்ஸ் பீஸ் ட்ரீஸ் பிளான்ட்ஸ் And then human being by evolution process.
நீர்வாளிகள் இருக்கு, பூச்சிகள் இருக்கு, பறவைகள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, மரங்கள், செடிகள், பிறகு பரிணாம வளர்ச்சி மூலமா மனிதர்கள் இருக்காங்க.
So they have no problem. You can see in the early morning, these sparrows, they are dancing, chirping, and they have no problem. Immediately they will go to some tree and they will find out some little fruit, they will eat.
அதனால அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்க பார்க்கலாம், அதிகாலையில் இந்த கிளிகள் எல்லாம் எழுந்து நடனம் ஆடுது, சத்தம் போடுது, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உடனடியா ஏதோ ஒரு மரத்தை தேடி போகுது, அங்க கொஞ்சம் பழம் கிடைக்குது, அதை சாப்பிடுது.
They are eating problem. There is no eating problem. There is no sleeping problem. And there is no sex life problem also. Along with them, there is opposite sex. And they depend in their own way.
அவைகளுக்கு சாப்பிட பிரச்சனை கிடையாது, அவைகளுக்கு தூங்குறதுலயும் பிரச்சனை கிடையாது, அங்க பாலுறவு வாழ்க்கைக்கான பிரச்சனையும் கூட கிடையாது, அவைகளோட எதிர்பாலினமும் இருக்கு, அவைகளோட சொந்த வழியில அவைகள் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் செய்யுது.
So these are not actually problems. These are already settled up according to your body. That is the verdict of the Shastra.
அதனால இதெல்லாம் உண்மையான பிரச்சனைகள் அல்ல, இதெல்லாமே உங்க உடலுக்கு ஏற்றவாறு ஏற்கனவே தீர்த்து வைக்கப்பட்டாச்சு. அதுதான் சாஸ்திரங்களுடைய கூற்றும் கூட.
தல்லபதே துக்க வதன்னத சுகம் காலேன சர்வத்ர கபீர ரம்ஹசா. அகார்டிங் டு யுவர் பாடி, யுவர் ஈட்டிங் ப்ராப்ளம், யுவர் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம், யுவர் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் அண்ட் டிபெண்டிங் ப்ராப்ளம் ஆர் ஆல்ரெடி செட்டில்.
உங்க உடலுக்கு ஏற்றவாறு உங்களுடைய சாப்பிட்ற பிரச்சனை, உங்களுடைய தூங்குற பிரச்சனை, உங்களுடைய பாலுறவு பிரச்சனை, உங்களுடைய தற்காப்பு பிரச்சனை எல்லாமே ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டது.
That is the verdict of the Shastra. Your real problem is, as our Panchadarvi Maharaj explained, how to solve the problem of repetition of birth, death, old age and disease. This is your problem.
அதுதான் சாஸ்திரங்களின் கூற்றும் கூட. உங்களுடைய உண்மையான பிரச்சனை, நம்முடைய பஞ்ச திராவிட மகாராஜ் விளக்குனது போல, எப்படி திரும்ப திரும்ப வரக்கூடிய பிறப்பு, இறப்பு, வயோதிகம், வியாதின்ற இதை தீர்க்கிறது, இதை நிறுத்துறது எப்படி, அதுதான் உங்களுடைய பிரச்சனை.
Therefore, in the human society, there is some system of religion. How to solve these problems.
அதனால தான் மனித சமுதாயத்தில் எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது என்பதற்காக இந்த மத வழிமுறைகள் இருக்கு.
But people in this age, they have become so misled, misguided, that they are not taking care of the real problem.
ஆனால் இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் தவறா வழிநடத்தப்பட்டிருக்கிறதாலும் அவர்கள் உண்மையான பிரச்சனைகளை பற்றி அக்கறை கொள்வதே இல்லை.
But they are very much engaged in the temporary problems which are already solved. We are simply mismanaging them.
ஆனால் அவர்கள் தற்காலிகமான பிரச்சனைகளுக்காக ரொம்பவும் ஈடுபட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே தீர்க்கப்பட்ட ஒன்று. நம்ம வெறுமனே அதை தவறான நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான்.
சோ to how to make solution of the problems of life, that means is called dharma.
அதனால வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பது அப்படின்றதுதான் தர்மம்னு சொல்லப்படுது.
Dharma means the regulative principle which is given to the human society by God.
தர்மா என்றால் கடவுளால் மனித சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட விதிமுறைகள்.
I have already explained many times, just as the law is given by the state for regulative principles of life, similarly dharma is also regulative principle to the human society, and just to make his life successful.
ஏற்கனவே பலமுறை நான் விளக்கியது போல அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் இந்த விதிமுறைகளானது வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளுக்கானது. அதே மாதிரி தர்மா என்பதும் கடவுளால் மனித சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட கொள்கைகள் அவங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்குவதற்காக.
What is that successful life? Successful life means a human being has come to this human form of life through the evolutionary process.
வெற்றிகரமான வாழ்க்கை என்பது என்ன? வெற்றிகரமான வாழ்க்கை அப்படின்னா இந்த மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியின் மூலமா இந்த மனித வாழ்க்கைக்கு வந்திருக்கும்.
Now he should make such arrangement that next life he may be free from this repetition of birth and death at least, or he may go to other planets, higher standard of life, as it is explained in the Bhagavad Gita.
இப்ப அவன் செய்யக்கூடிய ஏற்பாடு என்னன்னா, அடுத்த வாழ்க்கையில திரும்ப திரும்ப வரும் இந்த பிறப்பை இறப்பு என்ற இந்த சுழற்சியில் இருந்து அவனை விடுவித்துக் கொள்ளணும். குறைஞ்சபட்சம் அவன் வேற உயர் கிரகங்களுக்கு, உயர்ந்த வாழ்க்கை தரத்துக்கு போகக்கூடிய ஏற்பாடு செய்யணும். அதுவும் பகவத்கீதையில விளக்கப்பட்டிருக்கிறது போல,
ஜாந்தி தேவம் பிரதா தேவம் பித்ரீன் ஜாந்தி பித்ரீ பிரதா பூதேஜா ஜாந்தி பூதானி மஜ்ஜாஜினோபி ஜாந்தி மா. That is the human life. You prepare yourself for higher standard of life.
அதுதான் மனித வாழ்க்கை. உயர்ந்த வாழ்க்கை தரத்துக்காக உங்களை நீங்க தயார் செய்து கொள்ளுங்க.
Or to make a permanent solution of your miserable condition of life, namely birth, death, old age and disease. This is the plan.
அல்லது உங்களது துக்ககரமான வாழ்க்கை நிலையான பிறப்பு, இறப்பு, வயோதிகம், வியாதி, இதுக்கு நிரந்தரமான தீர்வை காணுங்க. அதுதான் தேவையானது.
This is human business or dharma.
இதுதான் மனிதர்களுடைய கடமை அல்லது தர்மம்.
So how you can attain that dharma? Dharma means the occupational duty. Dharma is not a sentiment.
அப்படின்னா எப்படி அந்த தர்மத்தை நம்ம அடையிறது? தர்மம் அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள். தர்மன்றது ஏதோ மன எழுச்சி அல்ல.
Practically nowadays people are taking dharma. Religion means a kind of faith.
நடைமுறையில இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தர்மம் அப்படின்னா மதம், மதம் அப்படின்னா ஒரு வகையான நம்பிக்கைன்னு எடுத்துக்கிறாங்க.
But that is not the description of the Vedic Shastra. Faith you can change. Today you are Hindu. Tomorrow you can become Muslim, or today you are Muslim, tomorrow you can become Christian. You can change your faith.
ஆனால் வேத சாஸ்திரங்களுடைய விவரங்கள் அதுவல்ல. நம்பிக்கை அப்படின்னா மாற்றக்கூடியது. இன்னைக்கு நீங்க ஹிந்துவா இருக்கலாம், நாளைக்கு நீங்க இஸ்லாமியர் ஆகலாம், அல்லது இன்னைக்கு நீங்க இஸ்லாமியரா இருந்து நாளைக்கு நீங்க கிறிஸ்தவராகலாம். உங்களால இந்த நம்பிக்கையை மாற்றிக்கொள்ள முடியும்.
But that is not religion. Change of faith or accepting some faith, that is not religion.
ஆனால் அது மதம் அல்ல. நம்பிக்கையை மாற்றிக்கொள்வதோ அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கையை ஏற்பதோ மதம் அல்ல.
Religion means which you cannot change. Even if you become from Hindu to Muslim or from Muslim to Christian, that your occupational duty you cannot change.
மதம் அப்படின்னா அது உங்களால மாற்ற முடியாது. நீங்க ஹிந்துவில இருந்து இஸ்லாமியர் ஆனாலும் சரி, அல்லது இஸ்லாம்ல இருந்து கிறிஸ்தவர் ஆனாலும் சரி, உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடமையை நீங்க மாற்ற முடியாது.
Take for example, suppose you are a government sir. You are serving in the secretariat. But tomorrow you become Hindu or Muslim or Christian. But do you mean to say that your service in the government will be changed also? No. That will continue.
உதாரணத்துக்கு நீங்க ஒரு அரசு அலுவலரா தலைமைச் செயலகத்தில் வேலை செய்துட்டு இருக்கீங்க. ஆனா நாளைக்கு நீங்க ஹிந்துவாகலாம், அல்லது இஸ்லாமியராகலாம், அல்லது கிறிஸ்தவராகலாம். ஆனா அதுக்காக அரசு அலுவலகத்தில் உங்களுடைய வேலையும் மாறுமா என்ன? இல்ல, அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும்.
சோ ரியல் பிசினஸ் மீன்ஸ் வி ஹேவ் டு சர்வ் சம்படி. தட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் பை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு. ஜீவேர் ஸ்வரூப் ஹாய் நித்த கிருஷ்ணதாஸ்.
அதனால உண்மையான கடமை அப்படின்னா நம்ம யாருக்காவது சேவை செய்ய வேண்டியிருக்கு. அது சைத்தன்ய மகாபிரபுவால விளக்கப்பட்டிருக்கு. ஜீவரே ஸ்வரூப ஹாய் கிருஷ்ணரே நித்ய தாஸ்.
அவர் ரியல் பிசினஸ் ஆர் ரியல் ஆக்குபேஷன் இஸ் டு சர்வ் கிருஷ்ணா காட்.
நமது உண்மையான கடமை, நமது உண்மையான தொழில் வந்து கிருஷ்ணருக்கு, கடவுளுக்கு சேவை செய்வதே.
That is all. That service spirit, because we have forgotten God or Krishna, we are serving somebody else. That is called Maya. We have to serve.
அந்த சேவை செய்யும் உணர்வு, நம்ம கடவுளை கிருஷ்ணரை மறந்ததால நம்ம வேற யாருக்கோ சேவை செய்துட்டு இருக்கோம், அதுதான் மாயைன்னு சொல்லப்படுது. நம்ம சேவை செய்துதான் ஆகணும்.
Nobody can say, in this meeting there are so many ladies and gentlemen. Nobody can say that I do not serve anyone. I am free. That is not possible.
இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் இருக்கீங்க. யாருமே நான் யாருக்கும் சேவை செய்யறதே கிடையாது, நான் சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சாத்தியமே இல்லை.
You must have to serve.
நீங்க சேவை செய்துதான் ஆகணும்.
And that service is called dharma.
அந்த சேவை தான் தர்மம்னு சொல்லப்படுது.
Just like salt is salty taste, sugar is sweet taste. The sweet taste is the dharma of sugar. The pungent taste of chili, that is the dharma. It cannot change.
உதாரணத்துக்கு உப்பு ஊவர்ப்பு சுவை உடையது, சர்க்கரை இனிப்பு சுவை உடையது. இனிப்பு சுவையானது சர்க்கரையின் தர்மம். மிளகாய் காரமா இருக்கும், அதுதான் அதோட தர்மம். அந்த தர்மத்தை மாற்ற முடியாது.
If sugar is salty, you do not accept. Oh, this is not sugar.
சர்க்கரை ஊவர்ப்பா இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஓ, இது சர்க்கரை இல்லைங்கன்றவீங்க.
Similarly, living entity has got a permanent occupational duty, that is service.
அதே மாதிரி உயிர்வாளிகளுக்கும் நிரந்தரமான ஒரு கடமை இருக்கு, அதுதான் சேவை செய்வது.
That service is being carried on in different names. Service of the family, service of the country, service of the community, service of the nation, service of the humanity. So many ways.
அந்த சேவையானது பல பெயர்களால இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டு இருக்கு. குடும்பத்துக்கான சேவை, நாட்டுக்கான சேவை, சமுதாயத்துக்கான சேவை, தேசத்துக்கான ஒரு சேவை, மனித இனத்துக்கான சேவை, இது மாதிரி பல பெயர்கள் செய்யப்படுது.
But there is service. But this service cannot be complete unless this service goes up to the transcendental loving service of Krishna.
ஆனாலும் சேவை இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் இந்த சேவையானது எப்ப முழுமை பெறுது அப்படின்னா கிருஷ்ணரது அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படும் போது மட்டுமே.
That is perfection of service. And that is called dharma.
அதுதான் சேவையின் பூரணத்துவம், அதுதான் தர்மம்னு சொல்லப்படுது.
Try to understand what is dharma.
தர்மம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க.
So here Suta Goswami was answering the question of Saunaka the Muni in Naimisharanya.
இங்கு சூத கோஸ்வாமி சௌனகாதி முனியோட கேள்விகளுக்கு நைமிஷாரண்யத்தில் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்.
They inquired that after the departure of Krishna, Krishna came paritranaya sadhunam vinashaya cha duskitam dharma sansthapanartha.
கிருஷ்ணர் வந்தது எதுக்காகன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய.
So their inquiry was that after departure of Krishna, the protection of dharma, how it is being maintained or under whom, where it has gone.
இப்போ அவர்களுடைய கேள்வி என்னன்னா, கிருஷ்ணர் மறைவுக்கு பிறகு இந்த தர்மத்தை பாதுகாப்பது எப்படி பராமரிக்கப்படுது, அல்லது யாரால் அது பராமரிக்கப்படுது, அல்லது அந்த தர்மம் எங்கு போனது?
What is actually dharma? So here it is explained, savai pungsang paro dharma. Paro means superior.
அதனால உண்மையிலேயே தர்மன்றது என்ன, அது இங்க விளக்கப்பட்டிருக்கு. சபை பம்சாம் பரோ தர்மா, பர அப்படின்னா மிக உயர்வான.
Not this religion, Hindu religion, Muslim religion, Christian religion, or there are so many other religion.
இந்த மதங்கள்லாம் கிடையாது. ஹிந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், அல்லது எத்தனையோ மதங்கள் இருக்கிற மாதிரி அதல்ல.
That is also dharma. That is temporary.
அதுவும் கூட தர்மம், ஆனால் தற்காலிகமானது.
பட் பரோ தர்ம மீன்ஸ் பர்மனன்ட் தர்ம, இட்டர்னல் தர்ம, ஆர் சனாதன தர்ம. தட் இஸ் கால்ட் பரோ. பரோ மீன்ஸ் சூப்பீரியர்.
ஆனால் பரோ தர்ம அப்படின்னா நிரந்தரமான தர்ம அல்லது சனாதன தர்ம, அதுதான் பர அப்படின்னு சொல்லப்படுது. பர அப்படின்னா மிக உயர்வானதுன்னு அர்த்தம்.
சபை புங்சான பரோ தர்ம ஜதோ பக்தி ரதோ கஜே adha means god, adha means cut down, akhaja means direct perception.
Savai pamsa paro dharma eto bhakti radokshaje, adokshaja abdina kadavul, adha abdina vetti viduvadu, akshaja abdina neradiyaga unarvadu.
Adakhaja, you cannot understand god by direct perception.
உங்களால் கடவுளை நேரடியாக உணர்ந்து புரிந்து கொள்ள முடியாது.
You have got your eyes, but if you want to see where is God, show me. That is not immediately possible.
உங்களுக்கு கண்கள் இருக்கலாம், ஆனா கடவுள் எங்கங்க காட்டுங்க அப்படின்னீங்கன்னா உடனடியாக அது சாத்தியம் இல்லாதது.
You have to prepare your eyes to see God.
கடவுளை பார்க்கணும்னா அதுக்காக நீங்க கண்களை தயார் செய்யணும்.
So therefore God's another name is adhokhaja, adhakrita akhajam gyanam jat. Not by direct perception you can understand God.
அதனால தான் கடவுளுடைய இன்னொரு பெயர் adhokshaja, adhakrita akhajam gyanam yatha. நேரடியாக உணர்வதன் மூலமாக நீங்கள் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது.
So here it is mentioned, adho khaja means you cannot perceive the supreme absolute truth by your sense perception.
இங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அதோ கஜா அப்படின்னா பூரண உண்மையை உங்களது புலன்கள் மூலமாக நேரடியாக உணர முடியாது.
You have to learn it by shruti, by hearing. Hearing is also experience. By hearing.
அத ஸ்ருதியினால நீங்க கற்கணும், அதாவது கேட்பதன் மூலமாக. கேட்பதும் கூட ஒரு அனுபவமே.
சரவணாம் கீர்த்தனங் விஷ்ணு ஸ்மரணங் பாத சேவனம் அர்ச்சனங் வந்தனங் தாசம் சக்கம் ஆத்ம நிவேதம். This is the process. Here, if you simply hear about God, then you will see God by hearing.
இதுதான் வழிமுறை. சிரவணம், கடவுளை பற்றி கேட்கிறதுனாலேயே நீங்க கடவுளை காண முடியும்.
That is because there is a cloud of dirtiness within our heart.
ஏன்னா நம்முடைய இதயத்துல நிறைய அழுக்குகள் படைந்திருக்கு.
Unless the dirtiness is cleansed, we cannot perceive God.
அந்த அழுக்குகளை தூய்மைப்படுத்தப்பட்டால் ஒழிய நம்மாலே கடவுளை உணர முடியாது.
Therefore, this process of chanting Hare Krishna mantra is described by Sri Chaitanya Mahaprabhu, Cheta Darpana Marjanam, cleansing the mirror of heart.
அதனாலதான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திர நாம உச்சாடன வழிமுறையை சைத்தன்ய மகாபிரபு பரிந்துரைக்கிறார். சேத்த தர்ப்பண மார்ஜனம், நமது இதயம் எனும் கண்ணாடியை தூய்மைப்படுத்துவது.
It's like unless you cleanse the mirror, which is full of dust, you cannot see your face very nicely. Similarly, unless you cleanse your heart, very nicely. Or in other words, unless your heart is clean of all sinful reactions, you cannot understand what is God. That is not possible.
நிறைய தூசு நிரம்பி இருக்கிற கண்ணாடிய நீங்க துடைத்து சுத்தப்படுத்தினால் ஒழிய உங்க முகத்தை தெளிவாக பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய இதயமானது ரொம்ப நல்லா சுத்தப்படுத்தப்பட்டால் ஒழிய, அல்லது வேற வார்த்தைகளில் சொல்லணும்னா உங்களுடைய இதயமானது எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் தூய்மை அடைந்தால் ஒழிய கடவுள்னா என்னன்றதை உங்களால புரிந்து கொள்ள முடியாது. அது சாத்தியம் இல்லை.
In the Bhagavad Gita, it is said, Jesam anto gatam papam jananang punyakarmana te dandamaha nirmukta bhajanti mang nirabhrata. They can see God. One who is fully washed off all sinful reaction of life.
Bhagavad Gita le enna solapattirukkuna, Jesam anto gatam papam janana punyakarmana தேத்வந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதா. யாரால பார்க்க முடியும்னா, யாரது வாழ்க்கையின் எல்லா பாவ விளைவுகளையும் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டிருக்கோ அவங்களால கடவுளை பார்க்க முடியும்.
That can be done very easily. That can be done very easily. Krishna says in the Bhagavad Gita.
அது மிக சுலபமாகவே செய்ய முடியும். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார்,
சர்வ தர்மான் பரித்தஜ மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயாமி. Everyone in this material world, we are suffering the sinful reaction of our past life or this life.
இந்த பௌதிக உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே நமது கடந்த வாழ்க்கையின் பாவ விளைவுகள் அல்லது இந்த வாழ்க்கையின் பாவ விளைவுகளால துன்பப்பட்டுக் கொண்டிருக்கோம்.
That is a fact. But Krishna says that I can give you the protection from all reaction of sinful life if you surrender it.
அதுதான் உண்மை. ஆனா கிருஷ்ணர் சொல்றார், நீ என்னிடத்துல சரணடைஞ்சன்னா உன்னுடைய பாவ வாழ்க்கையின் எல்லா விளைவுகள்ல இருந்தும் உனக்கு பாதுகாப்பு நான் கொடுக்கறேங்கிறார்.
So, to become free from sinful life, there is only simple method if you surrender to Krishna.
அதனால பாவ வாழ்க்கையில இருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை என்னன்னா, அது நீங்க கிருஷ்ணர் இடத்துல சரணடையணும்.
That is the beginning of bhakti. Jato bhakti radho khaj.
அதுதான் பக்தியினுடைய தொடக்கம். எதோ பக்தி ரதோ கஷஜே.
Bhakti life begins when you fully surrender unto the lotus feet of God. That is the bhakti life.
Bhakti valkiyanadu eppo kadavarudaiya thamarai thiruvadigal adathu neenga mulumaiya saranadireengalo adhu dhaan bhakti valkai.
So here it is said that it does not matter whether you are a Hindu or Muslim or Christian or Buddhist, it doesn't matter.
அதனால இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க ஹிந்துவோ அல்லது இஸ்லாமியரோ அல்லது கிறிஸ்தவரோ அல்லது புத்த மதத்தவரோ அதை பத்தி கவலையே கிடையாது.
Your system of religion is first class if you can develop your general love for Krishna or God. That is the test.
உங்க மத வழிமுறையில நீங்க பொதுவாக கிருஷ்ணர் அல்லது கடவுள் அதோக்ஷஜருக்கான அன்பை நீங்க வளர்த்து கொள்ள முடியுதுன்னா, அப்ப அது முதல் தரமான மதம். அதுதான் சோதனையே.
You may advertise yourself or I may advertise myself. I am a great religious person.
நான் ஒரு பெரிய மதவாதின்னு என்ன நான் விளம்பரப்படுத்திக்கலாம் அல்லது நீங்க உங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம்.
But the test is how much you have learned to love God. How much you have advanced in that process.
ஆனா சோதனை என்னன்னா, எந்த அளவுக்கு நீங்க கடவுளோட அன்பை பற்றி கற்றுக்கொண்டிருக்கீங்க அல்லது எந்த அளவுக்கு அந்த வழிமுறையில நீங்க முன்னேறி இருக்கீங்க.
So here in this verse it is said that sabai pumsan paro dharma jato bhakti adho khare, then what will be my profit.
இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, சவைப்பம் சா பரவதாரமா எதோ பக்தி ரதோக்ஷஜே. அப்படின்னா எனக்கு என்ன லாபம் இருக்கு இதுல?
சப்போஸ் ஐ சிம்பிளி லவ் காட், ஐ லவ், தி லவ்விங் ப்ரொபென்சிட்டி இஸ் தேர் இன் மீ, ஐ லவ் சம் பாய், ஐ லவ் சம் கேர்ள், ஐ லவ் மை கண்ட்ரி, ஐ லவ் மை ஃபேமிலி, ஐ லவ் மை சொசைட்டி, ஐ லவ் மை கண்ட்ரி. The loving propensity is there. There is no doubt.
Ipo na verumane kadavul mele anbu seluthren veinga. Na anbu seluthren. Enakulla inda anbu seluthum swabhavam irukadhan seiyudhu. Na oru pen mele anbu vekkiren alladhu oru paiya mele anbu vekkiren. Na kudumbathu meedhu anbu seluthren, samudayathu meedhu anbu seluthren, na enudaiya desathin meedhu anbu seluthren. இந்த அன்பு செலுத்தும் சுபாவம் இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை.
Everyone in cats and dogs, because he is living entity, he has got the loving propensity. A tiger also loves its cubs. But this love, when it will be applied to the supreme personality of Godhead, that is the perfection of love.
ஒவ்வொருத்தருமே நாய் பூனைகள்லாம் கூட, ஏன்னா எல்லா உயிர்வாளிகளுமே அவங்களுக்கான அந்த அன்பு செலுத்தும் சுபாவம் இருக்கு. ஒரு புலி கூட அதனுடைய குட்டிகளுக்கு அன்பு செலுத்துது. ஆனா இந்த அன்பு ஆனது பரமபுருஷ பகவானுக்கு செலுத்தப்படுதோ அதுதான் வாழ்க்கையின் பக்குவ நிலை.
சபை புங்சாங்க பரோதர்மம் ஜதோ பக்தி ரதோபத். What kind of love? அஹோயித்துகி. To love God not for any other reason.
என்ன மாதிரியான அன்பு? அஹோயித்துகி. கடவுளுக்கு அன்பு செலுத்துறது வேற எந்த காரணத்துக்காக இருக்க கூடாது.
That God will give me some wealth, God will give me this, God will, I shall take from God this. No. Ahuituke. No cause.
அதாவது கடவுள் எனக்கு கொஞ்சம் சொத்து கொடுப்பார், கடவுள்கிட்ட இருந்து நான் இதை எடுத்துக்குவேன், கடவுள் எனக்கு அது கொடுப்பார், அந்த மாதிரி இல்லை. அகைத்துக்கி காரணமே இருக்கக்கூடாது.
That because I am in want of some money, therefore I shall go to church or temple or love God. No. அஹோயித்து.
எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, அதனால தான் நான் தேவாலயத்துக்கோ அல்லது கோயிலுக்கோ போய் கடவுளுக்கு அன்பு செலுத்தணும், அப்படி அல்ல. அகைத்துக்கியா இருக்கணும்.
Just like people generally go there like that. Oh God, give us our daily bread.
பொதுவா மக்கள் அந்த மாதிரி தான் போறாங்க, போயிட்டு கடவுளே எங்களுக்கு தினசரி ரொட்டியை கொடுங்கன்னு பிரார்த்திக்கிறாங்க.
Well, while you are asking God for daily bread is already given to everyone, even birds and bees.
சரி, நீங்க கடவுள்கிட்ட போய் தினசரி ரொட்டியை கேட்கறீங்க, இந்த தினசரி ரொட்டி ஏற்கனவே எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டாச்சு, பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் கூட கொடுத்திருக்கிறார்.
Your bread is also there, but people do not know. That my bread is already there.
உங்களுடைய ரொட்டியும் கூட இருக்கு, ஆனா மக்களுக்கு என்னுடைய ரொட்டியும் ஏற்கனவே இருக்குன்றது தெரியாது.
Why I shall bother God for daily bread?
தினசரி ரொட்டிக்காக ஏன் நான் கடவுளை போய் தொந்தரவு பண்ணணும்?
Let me learn how to love God. God is giving us so many things without asking.
கடவுளுக்கு எப்படி அன்பு செலுத்துறதுன்றத நான் கற்றுக்கொள்ளலாம். கடவுளே நாம கேட்காமையே எத்தனையோ விஷயங்களை கொடுத்துட்டு தான் இருக்கார்.
God is giving us light, God is giving us water, God mimirapana lobayu kham buddhi, everything is giving without which cannot live, and he will not give us a bread.
கடவுள் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார், கடவுள் நமக்கு தண்ணியை கொடுக்கிறார், கடவுள் நமக்கு பூமியில் அப்போனால வாயு கம் மனோ புத்தி எல்லாத்தையும் கொடுக்கிறார். அதெல்லாம் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அப்ப கடவுள் நமக்கு ரொட்டி கொடுக்க மாட்டாரா என்ன?
பகவத்கீதா says they are also pious. Even one goes to God for asking something, for some material profit. Chaturvidha bhajante maam jana sukriti na arjuna. Sukriti, sukriti means they are pious.
பகவத்கீதை அவர்களும் புண்ணியமானவர்கள்னு தான் சொல்லுது. அவங்க கடவுள்கிட்ட ஏதோ பௌதிக லாபத்தை கேட்டு போனாலுமே கூட சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதி நார்ஜுனா. சுகிருதி அப்படின்னா புண்ணியமானவர்கள்.
Just the opposite number, duskritina, they will never go to God. Just like the communist. They will say, what is this nonsense God? We shall produce our food. We shall produce our happiness.
ஆனா அதுக்கு எதிரானவர்கள் துஷ்கரித்தனர்கள். அவங்க கடவுள்கிட்ட போகவே மாட்டாங்க. இந்த கம்யூனிஸ்டவாதிகளை போல அவங்க சொல்லுவாங்க, இது என்ன அபத்தமா கடவுள்லாம், நம்மளே நம்ம உணவை உற்பத்தி பண்ணலாமே, நம்மளே நம்ம சந்தோஷத்தை உருவாக்கிக்கலாமேம்பாங்க.
They are called duskritino. Duskritino means sinful. Actually they do not know that without sanction of God he cannot get anything.
அவர்கள் துஷ்கிருத்தனான்னு சொல்லப்படுறாங்க. துஷ்கிருத்தனா அப்படின்னா பாவிகள். உண்மையிலேயே கடவுளுடைய அனுமதி இல்லாம உங்களால எதையுமே அடைய முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியாது.
So at least one who accepts this power of God and goes to God for asking bread or something, money or something else, they are pious.
அதனால கடவுளுடைய சக்தியை ஏற்றுக்கொண்டு கடவுள்கிட்ட ரொட்டியோ அல்லது பணமோ அல்லது வேற ஏதோ கேட்கறதுக்காக போறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவர்கள் புண்ணியமானவர்களா இருக்காங்க.
That is described in the Bhagavad Gita. Sukritina Arjuna.
Sukritina Arjuna-nu அது பகவத் கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
But those who do not go at all, who do not care for God, they are called Duskritina.
ஆனால் போகாமையே கடவுளை பத்தி கவலையே படாம இருக்கக்கூடியவர்கள் துஷ்கிருத்தனான்னு சொல்லப்படுறாங்க.
நமாகு துஷ்கிருத்தனம் மூடா பிரபந்தந்தே நராது. So, to love God is the ultimate. Chaitanya Mahaprabhu also says, prema pumartha maha.
அதனால கடவுளுக்கு அன்பு செலுத்துவதுதான் இறுதியானது. சைத்தன்ய மகாபிரபு கூட சொல்றார், பிரேமா புமார்த்தோ மகான்.
The supreme gain of life is how to be situated in the platform of loving service to the supreme person God. That is actual perfection.
வாழ்க்கையின் மிக உயர்ந்த லாபம் என்னன்னா பரமபுருஷ பகவானான கடவுளின் அன்பு தொண்டுன்ற தலத்துல நிலை பெற்று இருப்பதுதான். அதுதான் உண்மையான பக்குவ நிலை.
That is described here. Ahuituki apratihata. Apratihata means this love cannot be checked.
அது இங்க அகைத்துக்கு அப்ரதிகத்தான விவரிக்கப்பட்டிருக்கு. அப்ரதிகதா அப்படின்னா இந்த அன்பை தடுக்க முடியாது.
If you love somebody here in this material world, then if you have no money, the exchange of love will be hampered.
இந்த பௌதிக உலகத்துல நீங்க யாருக்காவது அன்பு செலுத்துறீங்கன்னா அப்ப உங்ககிட்ட பணம் இல்லைன்னும் போது அந்த அன்பு பரிமாற்றம் அதனால பாதிக்கப்படும்.
But this love of God cannot be hampered. If you want to love God, there is no material impediments.
ஆனால் கடவுளுக்கான அன்புல எந்த தடையும் இருக்காது. நீங்க கடவுளுக்கு அன்பு செலுத்தணும்னா அதுல எந்த பௌதிக தடங்களும் இருக்காது.
It cannot be checked. You may be the poor of the poorest of the poor. Still you can love God.
அகைத்துக்கி அப்ரதிகதா. அது தடுக்கவே முடியாது. இருக்கிறதுலேயே ஏழ்மையிலையும் ஏழ்மையானவராக இருக்கலாம் நீங்க. இருந்தாலும் நீங்க கடவுளுக்கு அன்பு செலுத்த முடியும்.
As Krishna says in the Bhagavad Gita, patram puspam phalam toyam jomi bhaktya prajachya. Patram, a little leaf, or a little water, a little flower, a little fruit, patram puspam phalam toyam. If you offer to Krishna, my Lord, my Krishna, I am very poor man.
Krishna சொல்றார் பகவத் கீதையில, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பத்ரம் கொஞ்சம் இலை, கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் பூக்கள், கொஞ்சம் பழங்கள். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம், நீங்க கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிங்கன்னா, எனதருமை பகவானே, எனது கிருஷ்ணரே, நான் மிகவும் ஏழ்மையானவன்.
I cannot give you anything, but I have collected a little fruit, little flower, little water. So I have come to offer you.
என்னால உங்களுக்கு எதையும் கொடுக்க முடியாது. ஆனா கொஞ்சம் பழங்கள், கொஞ்சம் மலர்கள், கொஞ்சம் தண்ணி நான் சேகரிச்சிருக்கேன். நான் இதை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்.
கிருஷ்ணா சேஸ் யெஸ் தத் அஹம் அஸ்நாமி. Taya bhakta abhitam asnani prajatatmana. He is not hungry, but he wants your love.
Krishna chuldar, sari, tadaham bhakti upagritam asnami prajatatmana. Avar pasi ode illa. Ana avarukku ungalde anbu thevaipadudhu.
He wants your love. That is hunger. Therefore he comes. Personally he comes. Jada jada hi dharma saklan. What is the dharma saklan? When people forget how to love God, that is dharma saklan. Not that other.
Adhanalada avar tanipatta murayila avare varar. Jada jada hi dharma saklani. அந்த தர்ம சிக்லானின்றது என்ன? மக்கள் கடவுளுக்கு எப்படி அன்பு செலுத்துறதுன்றத மறந்துறது தான். அதுதான் தர்ம சிக்லானி, வேற எதுவும் அல்ல.
So he comes to teach and ultimately he teaches. In the middle he also teaches. மன்வனா பவமத் பக்த மத்ஜாதி மாத நமஸ்குரு.
அதனால தான் அவர் வந்து போதிக்கிறார், இறுதியில் அதை தான் போதிக்கிறார். நடுவுலையும் அவர் மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்கரோனு அதையும் உபதேசிக்கிறார்.
This is God's teaching that you simply think of God. Manmana, mad bhakta, become devotee of God. Worship God. Manmana bhava mad bhakta, mad jaji, maang namaskuru. You are coming here. Here is God.
இதுதான் கடவுளுடைய உபதேசம். நீங்க கடவுளை நினைத்தாலே போதும். மன்மனா மத் பக்தா, கடவுளுடைய பக்தன் ஆகுங்க, கடவுளை வழிபடுங்க. மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. நீங்க இங்க வரீங்க, கடவுள் இங்க இருக்கார்.
You are offering obeisances. It will go to your credit. Yeah, this is called agyata supriti.
உங்களது நமஸ்காரங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்க, அது உங்க கணக்குல சேர்ந்துருது. இதுக்கு பேரு அக்யாத சுக்ரிதி.
Those who are coming here, taking part in this arathrik ceremony, dancing or offering some respect, everything go to your credit. Everything will go to you.
யாரெல்லாம் இங்க வராங்களோ அவங்க ஆரத்தியில பங்கெடுத்துக்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க அல்லது நமஸ்காரம் பண்றாங்க, எல்லாமே அவங்களுடைய கணக்குல போய் சேர்ந்துருது. எல்லாமே
in this way, just like if you make bank balance 1 rupee, 1 rupee, 1 rupee, sometimes you will see it is now 100,000 rupees. Similarly, we are giving chants all over the world, opening this Radha Krishna temple, giving them chance to chant the glories of the Lord. That means it is going to their credit.
இவ்விதமாக இப்ப எப்படி நீங்க வங்கியில ஒரு ஒரு ரூபாயா சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அது 1 லட்சம் ரூபாய் ஆகலாம். அதே மாதிரி உலகம் முழுக்க இந்த ராதாகிருஷ்ணர் கோயிலை திறக்கிறது மூலமா நாங்க இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை கொடுத்து கடவுளை புகழ வைக்கிறோம். அப்படின்னா இதெல்லாம் உங்க கணக்குல போய் சேருது.
இந்த டேக்கை இமிடியேட்லி சர்வதர்மான் பரித்தஜமாமேகம் சரணங்கள். That is very nice. But if he cannot, this chance will never go in vain.
உடனடியாக அவங்க ஏற்றுக்கொண்டாங்க சர்வதர்மான் பரித்தேஜா மாமேக்கம் சரணம் ரஜா. அது ரொம்ப நல்லது தான். ஆனால் அவங்களால முடியலன்னாலும் இந்த வாய்ப்பு அவங்களுக்கு எப்பவுமே வீணாக போறதில்லை.
This is Krishna consciousness movement. சவை பூஷாங் பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்கதி அஹைதுகி.
இதுதான் கிருஷ்ண பக்தி இயக்கம். சவை பூஷா பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜா அஹைதுகி.
And anyone can join. There is no question. Krishna is not meant for the Hindus or Indians. This is a mistake.
யார் வேணா சேரலாம் இதுல. கிருஷ்ணர் இந்துக்களுக்கோ அல்லது இந்தியர்களுக்கோ மட்டுமே ஆனவர் அல்ல. அதுக்கான கேள்விக்கே இங்க இடம் கிடையாது. இது தவறான புரிதல்.
Now the Westerners, the Europeans, Americans, they understand.
இப்போ மேற்கத்தியர்களான ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்கள் எல்லாம் கூட இதை புரிந்து கொண்டிருக்காங்க.
They do not say that why should he accept Krishna? He is Indian, he is Hindu. No, Krishna is for everyone.
ஏன் நாங்க கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளணும், அவர் இந்தியர் அவர் ஹிந்து அப்படின்லாம் அவங்க சொல்றது இல்லை. கிருஷ்ணர் எல்லாருக்குமானவர்.
Just that is sun, the same sun, it rises, first of all rises in India, then gradually goes to Europe. Does it mean the European sun and the Indian sun, they're different? No, the one sun.
உதாரணத்துக்கு சூரியன், அதே சூரியன் தான், அது முதல்ல இந்தியாவில் உதயமாகுது, அதுக்கப்புறம் படிப்படியாக அது ஐரோப்பாவுக்கு போகுது. அதுக்காக ஐரோப்பிய சூரியன் இந்தியன் சூரியன் வெவ்வேறானதா? இல்லை, ஒரே சூரியன் தான்.
Similarly, God is one for everyone. Krishna says in the Bhagavad Gita, Sarvajonishu Kaunteya. Sarvajonishu means 8,400,000 species of God.
அதே மாதிரி கடவுள் எல்லாருக்குமானவர். கிருஷ்ணர் சொல்றார் பகவத் கீதையில, சர்வயோனிஷு கவுந்தேயா. சர்வயோனிஷு அப்படின்னா 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு.
சர்வஜோனிஷு கவுந்தேயா சம்பவந்தி மூர்த்தயஜா. There are as many forms. தேசாங் மகர்ஜனி பிரம்ம அகம் அபீஜ பதப்பிதா. He says, அகம், I am. I am the seed giving father.
எவ்வளவு ரூபங்கள் இருக்கோ, தேசா மகத்யோனிர் பிரம்ம அகம் பீஜ பிரதாபிதா. அவர் சொல்றார், நானே விதை கொடுக்கும் தந்தைங்கிறார்.
மமை வாம்ச ஜீவபூத, எவ்ரி லிவிங் என்டிட்டி, தே ஆர் மை பார்ட் அண்ட் பார்சல். As the sons, daughters, they are part and parcel of the father. Therefore, in some religion, God is addressed as the supreme father.
மமை வாம்சோ ஜீவபூத, எல்லா உயிர்வாளிகளுமே எனது அம்சங்கள். எப்படி மகன்களும் மகள்களும் தந்தையோட அம்சமோ அது போல. அதனால தான் சில மதங்களில் கடவுளை உச்சமான தந்தைன்னு அழைக்கப்படுறாங்க.
Actually, he is supreme father. That is it our duty to enjoy the property of the father. Similarly, it is our duty to love the supreme father.
உண்மையிலே அவர் உச்சமான தந்தை. நம்மளுடைய கடமை என்னன்னா, தந்தையோட சொத்தை அனுபவிக்கிறது. அதே போல நம்முடைய கடமை அந்த உச்சமான தந்தைக்கு அன்பு செலுத்துவதும்.
That is Krishna consciousness movement. And it cannot be checked. Ahuituki apratihata jenatma samprasidati suprasidati. Everyone is wanting peace of mind.
அதுதான் கிருஷ்ண பக்தி இயக்கம். அதை தடுக்கவே முடியாது. அகித்துக்கு அப்ரதீகதா ஏத்மா சுப்பிரசீதத்தை. எல்லாருக்குமே மன அமைதி தேவைப்படுது.
ஆத்மா, ஆத்மா மீன்ஸ் பாடி, ஆத்மா மீன்ஸ் மைண்ட், ஆத்மா மீன்ஸ் தி சோல். ஜீனாத்மா சுப்பிரசீதத்தை, சுப்பிரசீதத்தை, பிரசீதத்தை மீன்ஸ் பிகம் சாட்டிஸ்ஃபைட், அண்ட் சோல் மீன்ஸ் வெரி மச்.
ஆத்மா, ஆத்மா அப்படின்னா உடல், ஆத்மா அப்படின்னா மனசு, ஆத்மா அப்படின்னா ஆத்மா. என் ஆத்மா சுப்பிரசீதத்தை. பிரசீதத்தை அப்படின்னா திருப்தி அடைவது, சு அப்படின்னா மிகவும்.
So unless you learn this heart, how to love God, you cannot be happy. This is the path.
அதனால இந்த கலையை நீங்க கற்றுக்கொள்ளல, கடவுளுக்கு எப்படி அன்பு செலுத்துவதுன்றது தெரியலன்னா உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அதுதான் உண்மை.
The sooner you make business, finish this business, how to learn that these chances in this human form of life, you can learn. And the plain method is very plain, especially in this age.
எவ்வளவு வேகமோ முடியுமோ அவ்வளவு வேகமா இந்த கடமையை நீங்க முடிச்சிருங்க. எப்படி கற்றுக்கொள்றது? இப்போ இந்த மனித வாழ்க்கையில அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழிமுறை ரொம்ப எளிமையானது, குறிப்பா இந்த யுகத்துல.
That is stated in the Srimad Bhagavatam. கலௌ தோஷ நிதி ராஜன் அஸ்தி ஜேக மகானுகுண கீர்த்தனாதிவ கிருஷ்ணஸ் முக்த சங்க பரம்ப்ரஜேத். Simply by chanting Krishna's name, this Hare Krishna Mahamantra, Mukta Sangha, he becomes free from all the contamination of this age. Mukta Parang Rajet, he goes to the supreme abode, back to home, back to Godhead.
அது ஸ்ரீமத் பாகவதத்துல கலேர் தோஷ நிதே ராஜன் அஸ்தி ஏகோ மகான் குண கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரஜேத்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனாலேயே, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கிறதுனாலே முக்த சங்க அவன் எல்லா இந்த யுகத்துக்கான களங்கத்திலிருந்தும் விடுபட்டுறான். முக்த பரம்பிரஜேத், அவன் பரம்தாமமான பகவானுடைய திருநாட்டை சென்றடைறான்.
You can see it is not story. These European and American boys and girls, how they are feeling, how they are dancing. Jena atmasu prasidati, unless they are feeling satisfaction, how they can dance with me? They are not dogs and cats that I have taught them that you dance like this to make some money. No.
நீங்க பார்க்கலாம், இதெல்லாம் வெறும் கதை இல்ல. இந்த ஐரோப்பிய அமெரிக்க இளைஞர்களும் யுவதிகளும் எப்படி அவங்க இதை உணர்றாங்க, எப்படி அவங்களால நடனமாட முடியுது? ஏன் ஆத்மா சுப்பிரசீதத்தை, நீங்க திருப்தியை உணரல அப்படின்னா எப்படி என் கூட அவங்களால நடனமாட முடியும்? அது முடியாது. அவங்க நாய்கள் பூனைகள் இல்லை நீங்க இப்படி நடனமாடுங்கன்னு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு, அல்லது இதை செஞ்சீங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம்ன்றது அல்ல.
They are dancing in ecstasy of love. Jina atma suprasidat.
அவர்கள் நடனம் ஆடுறாங்கன்னா அன்பின் பரவசத்தினால, ஏன் ஆத்மா சுப்பிரசீதத்தை.
Otherwise, what money I have got to bribe them and pour in here? No.
அப்படி இல்லைன்னா என்கிட்ட அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு என்ன பணம் இருக்கு? நான் ஒரு ஏழை இந்தியன், என்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
They have developed this ecstatic love of God. Even Christian priests admit that these boys, these girls were our boys.
பகவான் மீதான பரவசமான அன்பை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்காங்க. கிறிஸ்தவ பாதிரியார்கள் கூட ஒத்துக்கிற விஷயம் என்ன, இந்த இளைஞர்களும் யுவதிகளும் எங்களுடைய பசங்க.
Now, when they were Christians, they did not come into the church, they did not care.
அவர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தபோது அவங்க தேவாலயத்துக்கு வரதே இல்லை, அவங்க இதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது.
Now these boys are mad after God.
இப்போ இந்த இளைஞர்கள்லாம் கடவுள் மேல பைத்தியமா இருக்காங்களே.
So this Krishna consciousness is there in everybody.
அதனால கிருஷ்ண உணர்வுன்றது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற விஷயம்.
It is not an artificial thing. In the Chaitanya Charitamrita it is stated, நித்தோ சித்த கிருஷ்ண பக்தி.
இது செயற்கையான விஷயம் அல்ல. சைத்தன்ய சரிதாமிரதத்துல நித்திய சித்தோ கிருஷ்ண பக்தி சாத்யகாபனாய்னு சொல்லப்பட்டிருக்கு.